ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சகல விதத்திலேயும் கர்த்தர் கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு சித்தமானபடி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 1 தேதி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் தியானித்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
என்னை
பின்பற்ற கடவன்
நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்மை குறித்து கர்த்தருடைய ஒரு நோக்கம் என்னவென்றால் நாம் கனப்படுத்தப்பட வேண்டும். ஆமென். நாம் கனப்படுத்தப்பட வேண்டும். இருக்கிற நிலைமையில் ஒரே மாதிரி இருக்கவும் கூடாது, இருக்கிற நிலைமையை விட்டு கீழே இறங்கி போயிடவும் கூடாது. நம்ம வாழ்க்கை கனமடைய வேண்டும், மகிமை அடைய வேண்டும், மேலான ஸ்தானத்தை நோக்கி உயர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவ திட்டம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்ப இந்த இடத்தில் அதற்கு ஒரு நிபந்தனையும் சேர்த்து சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால். அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை கனமடைவதற்கு கர்த்தர் நமக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஊழியம்னா என்னன்றதை குறித்து உங்களுக்கு நான் சுருக்கமாய் சில காரியத்தை, தேவன் எதிர்பார்க்கும் ஊழியம் எது என்பதை சுருக்கமாய் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அப்ப உண்மையிலே சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாயிருந்தால் நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எழுத்தின்படியே சம்பவிக்கும். நீங்கள் கண்டிப்பாய் கனப்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகத்திலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நீங்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சிலருடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிலர் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில நேரத்தில் பார்த்தால் மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருப்பார்கள். சிலர் சொல்வாங்க, ஐயோ நான் மிகவும் கஷ்டப்படுறேன் பிரதர், நான் விசுவாசத்துல தான் பிரதர் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர் அப்படின்வாங்க. இப்படி சொல்லுகிற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அவளை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய எரிச்சல் வரும். ஏன்னு கேட்டால் அது கர்த்தரை அவமதிக்கிற ஒரு வார்த்தை. நான் விசுவாசத்துல தான் பிரதர் ஊழியம் செய்யறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், உதவி செய்யுங்க பிரதர் அப்படி நான் சொல்லுகிறேனும். இது கனவீனமான காரியம். இது அவங்க மட்டும் கனவீனமா இல்ல, கர்த்தரையும் சேர்த்து அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தையும் சேர்த்து கனவீனப்படுத்துகிற காரியம். ஒருவன் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம். ஆமென். சந்தோஷமான காரியம், கம்பீரமான காரியம், தைரியமா இருக்க வேண்டிய காரியம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பதே பலன். ஆமேன். அதுவே நலம் நமக்கு. அப்ப நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது அது பலவீனம், ஆனால் கர்த்தரை நம்புவது நம்முடைய பலமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தரை நம்பி வாழ்கிறது நமக்கு ஒரு பலமாயிருக்கிறது, அது ஆசீர்வாதமாயிருக்கிறது, அது மேன்மையாயிருக்கிறது. அதை குறித்து ஒரு தேவ பிள்ளை பெருமைப்படணும். கர்த்தரிய நம்பிக்கை அதை சொல்லும் பொழுது பெருமைப்படணும். கர்த்தர் எனக்கு சாதகமாய் இருக்கிறார், அவரை நான் நம்பி வாழ்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இது தைரியமா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஊழியம் காணப்படுமானால் நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலையும் கண்டிப்பாக கனப்படுத்தப்படுவீர்கள். இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால், அதுதான் கர்த்தர் சொல்றார், அந்த வார்த்தை கவனிக்கணும், எனக்கு ஊழியம் செய்வானால். அப்ப யார் கனப்படுத்தப்படுகிறார்கள் என்றால், நம்முடைய கனம் நாம் செய்கின்ற ஊழியம் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் திட்டம், நம்முடைய வாழ்க்கையின் தரிசனம் இயேசு 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 என்ற ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது சொல்றேன், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையின் எல்லா இடத்திலையும் நீங்கள் கனம் அடைவீர்கள். வேதத்தில் அதை குறித்து இன்னொரு வசனம் கொண்டிருக்க வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:11 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:11
அசதியாயிராமல்
ஜாக்கிரதையாயிருங்கள்,
ஆவியிலே அனலாயிருங்கள்,
ஆவியிலே அனலாயிருங்கள்,
கர்த்தருக்கு ஊழியம்
நல்லா பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமா சொல்ற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். 1 Samuel 2:30 கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து என் வாயினாலும் என் வாழ்க்கையினாலும் அவர் கனப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஊழியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கனப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் எல்லா இடத்திலும் சரி. என்னைக்கும் நீங்க பேசும்பொழுது கர்த்தருக்கு மகிமையான வார்த்தைகளை பேசுங்கள். அதை கண்டு 4 பேர் சந்தோஷப்பட்டு கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசணும். நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது, சோர்ந்து போகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்மளை பேசுகிற வார்த்தைகளை கேட்டு 4 பேர் ஐயோ பாவம் படிதாவும் நம்மளை பத்தி நினைக்கிற மாதிரி பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய செய்கைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். அப்ப பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் கனப்படுத்துவதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கண்டிப்பாய் கனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். பிதாவுக்கு அவர் மகிமையாக இந்த உலகத்தில் 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடங்களில் எந்த இடத்திலேயுமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தால் தன்னை அனுப்பின பிதாவை மட்டுமே அவர் மகிமைப்படுத்திட்டே இருப்பார். எல்லா இடத்திலையுமே சொல்றேன், துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால் எல்லா இடத்திலேயும் அவர் பிதாவை கனப்படுத்திக் கொண்டிருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியத்திற்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு மேல இருக்கும், முன்னால இருக்கும். அப்ப நான் போன பொழுது அந்த இடத்துல ஒரு வயதான ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனுஷன், ஆனால் வேதத்தை கொஞ்சம் படிச்சிருக்கிறார் போல இருக்குது. அப்ப அந்த மனிதர் இடத்துல போய் அவர் ஒரு அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். அப்ப அவரிடத்துல நான் போய் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் அந்த வயசுல அவர் வயசானவராக இருந்தார். அதே நேரத்தில் வியாதி படுக்கையில் இருந்தார். அந்த நிலைமையிலும் கூட அவருடைய இருதயம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அதிகமா இருந்துச்சு, ரொம்பவே விரோதமா இருந்துச்சு. நான் அவர் இடத்துல பேச ஆரம்பிச்சபோது, அப்ப நான் ஒரு இளம் விசுவாசி, 24 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட, அப்போ நான் ஒரு இளம் விசுவாசியா இருந்தேன். அப்ப அவர்கிட்ட நான் பேசும்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், இயேசு இயேசுன்னு சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு சுகம் தருவான்னு சொல்லி சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் நான் தான் தெய்வம் என்னை வணங்குன்னு சொல்லி இருக்கிறாரா பைபிள்ல, காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார். ஒரு நிமிஷம் நானே ஸ்டன் ஆயிட்டேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை பார்த்து அப்படியே கேட்டார், இயேசு இயேசு சொல்றீங்க, அவர் ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண சுகமாகும் சொல்றீங்க, இயேசு நான் தான் தெய்வம், என்னை பின்பற்றுங்கள், நான் தான் தெய்வம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை வணங்குங்கள் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னாரு. நான் நினைச்சு பார்த்தா அப்படி ஒரு வசதி இருக்கிற மாதிரி எனக்கு டக்குன நேரத்தில் ஸ்ட்ரைக் ஆகல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பினார்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த 4 சுவிசேஷத்திலே சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை பாத்தீங்கன்னா பிதாவையே கனப்படுத்திட்டு இருந்தார். தன்னை அவர் கனப்படுத்தவே இல்லை. ஒவ்வொரு இடத்திலையுமே என்னை அனுப்பின பிதா என்னை பார்க்கிறோம் பெரியவராக இருக்கிறார். பிதாவை பத்தியே சொன்னார். அதனால இன்னைக்கு பார்க்கும்போது ராங் டாக்டரின்ஸ் கூட உருவாயிடுச்சு. ஜெகோவா விட்னஸ் அப்படி ஒரு டாக்டரினே உருவாயிடுச்சு. அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஆட்கள் தவறான உபதேசத்துக்குள்ள கூட போயிடுறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை எந்த இடத்திலேயுமே தான் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடின காலத்தில் எந்த இடத்திலேயுமே தன்னை உயர்த்தல. என் பிதா, என் பிதா, என் பிதா, அவரை மட்டுமே உயர்த்தினார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7:18 வாசித்து பாருங்கள். அந்த இடத்தில் தன்னை குறித்து அவர் சொல்றார் பாருங்க. யோவான் 7:18
சுயமாய் பேசுகிறவன்,
சுயமாய் பேசுகிறவன்
தன் சுய மகிமையை தேடுகிறான்,
தன் சுய மகிமையை தேடுகிறான்,
தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ,
தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்,
உண்மையுள்ளவனாயிருக்கிறான். எவ்வளவு அழகா சொல்றாங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னை அனுப்பின பிதாவின் மகிமையை அவர் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டிருந்தார். தன்னை அனுப்பினருடைய மகிமை தேடிக்கொண்டிருந்தார். ஆகையினால் அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பிதாவின் நாமத்தினாலே அவருக்கென்று அர்ப்பணித்தபடியால், நம்முடைய பாவத்திற்காக பிதாவின் சித்தத்தை ஒப்புக் கொடுத்தபடியால், வேதம் சொல்லுகிறது பிலிப்பியை படிக்க வேண்டாம் 2:5-11 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் சாயலாகி மரணப்பரியந்தும், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தி வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாய் முடங்கும்படியும், நாவுகள் யாவும் அவரை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணும்படியும், எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவ பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு பிதா அவரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் காரணம், அதுதான் பிதா கொடுத்த மகிமை, பிதா கொடுத்த கனம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகம் முழுவதும் போற்றுகிறதற்கு காரணம், அவர் தான் வாழ்ந்த பொழுது தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்களில் நம்மை அனுப்பினவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். நீ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது, மனிதனாய் வாழ்ந்த பொழுது தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்தினார். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து. அவரை இந்த உலகத்தில் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, இந்த உலகத்திலும் சரி, உலக வாழ்க்கைக்கு பிறகும் சரி, பரலோகத்தில் நீங்களும் நானும் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நம்மை கனம் பண்ணுவதற்கு பரலோகம் காத்திருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, ஊழியம் என்றால் என்ன என்று நான் சொல்வதற்கு முன்பாக, அதற்கு இருக்கிற அடிப்படை தகுதியை உங்களுக்கு தான் சில விஷயங்களை சொல்றேன். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்ன? இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஃபர்ஸ்ட், பின்பற்ற கடவன். ரெண்டாவது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். முதலாவது, அவரை பின்பற்ற கடவன். ரெண்டாவது, அவரோடு இருக்க கடவன். ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று, இயேசுவை பின்பற்றுங்கள். ரெண்டாவது, இயேசுவோடு கூட இருங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் இதுதான் அடிப்படை தகுதி. நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியத்தில் நீங்கள் துவங்குங்கள். ஃபர்ஸ்ட் சொல்ற இந்த நாள்ல இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்க தொடங்குங்க. ஃபர்ஸ்ட், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது நல்லது, சபைக்கு வர நல்லது, ஆனால் பின்பற்றுவது ரொம்ப முக்கியம். அது அடிப்படை விஷயம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், அவரை ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்த பொழுது அவர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19 சொல்லுகிறார், என்னை என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் அங்கே ஆரம்பிக்கிறார். என் பின்னே வாருங்கள், என் பின்னால வாங்க, என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, அதனால நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன்கிறார். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது அவரை பின்பற்றி வாழ்வது என்றால் என்னன்னு பார்த்தீங்க என்றால், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். வேதத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்து அதன் பிறகு நாம் அதை குறித்து நாம் பேசும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8:12 வாசிக்கலாம். யோவான் 8:12
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
நான்
உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
பாருங்க, பின்பற்றும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருந்தால்தான் நம்ம 4 பேருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியும். ஆமென். நல்ல கவனிங்க, எல்லா காரியத்தையும் எல்லாம் செய்யலாம், ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு நபரை, ரட்சிப்புக்குள் ஒரு நபரை நாம் நடத்த வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு இருந்தால்தான் அது சாத்தியம். நம்ம வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் இல்லைனா இன்னொரு நபரை நாம் ஒருபோது ரட்சிப்புகளை நடத்திவிடவே முடியாது. அப்ப சொல்ற, உங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்பற்றி தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ ஒளி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். 2வது காரியம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12:26 பார்க்கும் பொழுது, என்னை பின் எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்றார், என்னோடு கூட தங்கி இருக்கிறான். 2வது காரியம், இயேசுவோடு தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு தங்கி இருக்கிறது, அது எதை குறிக்கிறது? ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:14 வாசிக்கலாம். மார்க்கு,
அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
அவர்கள் முதலாவது தம்மோடு கூட இருக்கவும்,
பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்
வியாதிகளை குணமாக்கி
பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது அவர்களை குறித்து அவர்கள் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அப்ப ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இருக்க பழகுங்கள். இருக்குன்னா தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. 2வது, ஜெப வாழ்க்கையில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும், அவரோடு தங்கி இருக்கணும். ஏன் இந்த ஜெப வாழ்க்கை ஊழியத்துக்கு அவசியமா என்று நீங்க சொல்லி கேட்பீர்கள் என்றால், ஜெப வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும். ஆமென். ஜெப வாழ்க்கை, அவரோடு தங்கி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். அவரோடு தங்கி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. 1:35 வாசிக்கலாம்.
மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் இருக்கும் போது, இயேசு நடந்து போகிறதை
அவன் கண்டு
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
அவன் அப்படி சொன்னதை
அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார்.
அதற்கு அவர்கள்
ரபி,
நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள்.
ரபி என்பதற்கு
போதகரே என்று அர்த்தமாம்.
அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து
அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு
அன்றைய தினம் அவரிடத்தில் அவரிடத்தில் தங்கினார்கள்.
அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள்.
அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது.
ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. நல்ல கவனிக்கும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். அவன் ஞான ஸ்நானம் கொடுத்து நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 சீஷர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவனுக்கு பெயர் அந்திரேயா. இந்த 2 பேரும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து போறார். நடந்து போன உடனே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களாயிருந்த அந்திரேயா மற்றும் இன்னொருவனுக்கு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை கையை காண்பிக்கிறார். உடனே அந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்து பின்னாலேயே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. யோவானை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்து பின்னால் நடந்து போறாங்க. போக ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்து பின்னாலே 2 பேர் வரதை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள், எதுக்காக, என்ன விஷயம் கேட்கிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசு சொல்றார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த ராத்திரி வேளையில் அவர்கள் இயேசுவோடு கூட தங்கினாங்களாம். போய் அந்த இடத்துல தங்கினாங்களாம். தங்கின பிறகு பாருங்க, வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்கள். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்று 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதர்வின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இப்ப இந்த ஒரு ராத்திரி வேளையில் இவன் இயேசுவோடு தங்கிட்டான். இயேசுவோடு அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் தங்கின உடனே அந்த ராத்திரி வேளையினுடைய மைண்ட் டோட்டலா மாறிடுச்சு. அந்த ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய மகிமையை கண்டான், அவருடைய வல்லமையை கண்டான், அவருடைய சுபாவத்தை பார்த்து இவர் ஒரு மனிதன் அல்ல, இவர் ஒரு தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எப்ப தெரிஞ்சது தெரியுமா? அவரோடு தங்கி இருக்கும் பொழுதுதான் இயேசுவை நன்றாக அறிய முடிந்தது. திரும்பி வந்தோம்னா எந்த சந்தேகமும் இல்லாமல் தன் சகோதரனை பார்த்து சொல்றான், மேசியாவை கண்டோம். அப்ப புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு இவர்தான் மேசியாவின் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அந்த ராத்திரி வேளையில் அவரோடு தங்கின பிறகு அவரை குறித்து அவனுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. இன்னைக்கு சொல்றவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு மகிமையுள்ளவர்களாய், நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கணும். சரி பவுத்துருங்க, அந்த கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு இருந்தால்தான் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். அப்ப அந்த கான்பிடன்ஸ் நமக்கு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், நாம கர்த்தரோடு தங்கி இருக்கும் பொழுதுதான் அந்த கான்பிடன்ஸ் நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம தங்கி இருக்கணும். அந்த கான்பிடன்ஸ் நமக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தரோடு நாம தங்கி இருக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு தங்கி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவிதம் தான் தைரியமாய் கிறிஸ்துவை பின்பற்றவும் தைரியமாய் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லவும் உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஜெப ஜீவியம். அடுத்து அந்த ஜெப ஜீவிதம் உங்கள் வாழ்க்கையில் ஊழிய செய்யறதுக்கு இன்னொரு விஷயத்தை உங்களை பலப்படுத்தும். எப்படின்னு கேளுங்க. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்துல கோபமா ஒருத்தர் பேசிடுறீங்க, வேண்டாத ஒரு காரியத்தை நீங்க பேசிடுறீங்க, அதை பேசும் பொழுது உங்களுக்கு அது தப்பாவே தெரியாது. ஆனால் ஜெபிக்க போய் உட்காரும் பொழுது கர்த்தருக்கு முன் அளிக்கும் போதுதான், ஐயோ நாம் இப்படி பேசிக்க கூடாதே. ஒரு சின்ன காரியமானாலும் தனியாய் கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கும் போதுதான் உங்கள் குறைவு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் தேவ பிள்ளைகள் நிச்சயமா சொல்ற, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபத்தில் வரும் பொழுது ஒன்று கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறீர்கள், இரண்டாவது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அதனால்தான் கர்த்தரோடு தங்கியிருக்கணும். அப்ப ஊழியம் செய்வதற்கு முதலாவது அவரை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை உலகத்துக்கு காண்பிக்கணும், இரண்டாவது கர்த்தரோடு தங்கியிருந்து அவரை புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது நம்மையும் அவருடைய சமூகத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த இடத்தில் ஊழியம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஊழியம் என்று வரும்பொழுது எல்லாமே ஊழியமாகி விடாது. புரியுதுங்களா? ஊழியம் என்று வரும்பொழுது எல்லாமே ஊழியமாகி விடாது. ஊழியம் என்று வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படக்கூடியதா இருக்க வேண்டும். இப்ப ஊழியம் என்றால் என்ன, தேவன் மகிமைப்படக்கூடிய ஊழியம் என்பது என்ன என்பதை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு வேதத்தில் சொல்லுகிறேன். இந்த பிரகாரம் நீங்கள் காரியத்தை செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே கனம் உண்டாகும். ஆமென். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கனம் உண்டாகும். இப்ப எடுத்துக்கொள்வோம். முதலாவது ஊழியம் என்பது என்ன? 2 கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் 17-18 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறான்,
புது சிருஷ்டியா இருக்கிறான்,
பழையவைகள் ஒளிந்து போயின,
பழையவைகள் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின,
எல்லாம் புதிதாயின,
இவையெல்லாம்
இவையெல்லாம்
தேவனாலே உண்டாயிருக்கிறது,
தேவனாலே உண்டாயிருக்கிறது.
அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு,
அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு
நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி,
நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை,
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை
எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்,
எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். நல்ல கவனிங்க, ஊழியம் என்றால் என்ன? இன்னைக்கு ஊழியம்னா எல்லாமே ஊழியம் ஆயிடாது, நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு ஊழியம் ஆயிடாது. ஊழியம் என்பது என்ன என்றால், ஒப்புக் கொடுத்து ஒப்புரவாக்கி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார்னு சொல்றார். இது என்ன ஒப்புரவாக்குதலின் ஊழியம்? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 17வது வசனத்தின் 18வது வசனம் தொடர்ச்சியாய் வருகிற காரியம். இப்ப பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் சகலமும் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. இது எப்படி வந்தது? இது எப்படி இந்த முழு மாற்றம் வருகிறது? அப்ப இன்னைக்கு உலகத்தில் தெய்வம் என்ற ஒன்றை எல்லா மனுஷரும் தேடுகிறார்கள், எல்லாருமே தேடுறாங்க, ஏதாவது ஒன்றை தெய்வம் தேடுறாங்க. ஆனால் தெய்வம் என்று சொல்லி ஒன்றை தேடுகிற எல்லாருடைய வாழ்க்கையும் பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுறது கிடையாது, இல்லையா? மாறுறது கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகளை ஒழித்து எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார். அப்ப இது எப்படி நடக்கிறது என்றால், தேவனோடு ஒப்புரவானதினால் நமக்கு இது சம்பவித்தது. ஆமென். தேவனோடு ஒப்புரவானதினால் இது சம்பவித்தது. உலகத்திலே மனுஷர்களாகி நாம் பிறக்கும் பொழுதே பாவிகள். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்வதனால் பாவி ஆகிறது கிடையாது. அப்ப நம்ம பாவியாய் பிறந்ததினால் நம்ம பாவம் செய்தோம். அப்ப பாவியாய் பிறந்து பாவ சுபாவத்தை நமக்குள் உள்ளடக்கினவர்களாய் இருந்தபடியினாலே நம்ம சிறு வயது முதற்கொண்டே பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமைக்குள் கொண்டு போகிறது என்று பார்த்தால், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1:20-21 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த பாவம் நம்ம என்ன செய்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1:20, இது கடந்த வாரத்திலும் கூட உங்களுக்கு சொன்னேன். 1:20-21,
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்கி,
சமாதானத்தை உண்டாக்கி
பூலோகத்தில் உள்ளவைகள்,
பூலோகத்தில் உள்ளவைகள்,
பரலோகத்தில் உள்ளவைகள்,
பரலோகத்தில் உள்ளவைகள்
யாவையும்,
யாவையும்
அவர் மூலமாய்,
அவர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய்
தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்,
தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்
அவருக்கு பிரியமாயிற்று.
பிதாவுக்கு, அவருக்கு என்றால் பிதாவுக்கு பிரியமாயிற்று.
முன்னே அந்நியராயும்,
நல்லா பாருங்க, முன்னே கிறிஸ்துவுக்குள் வருகிறதற்கு முன்பதாக நாம் அந்நியராயும்,
துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும்,
துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த
உங்களையும்,
உங்களையும்
பரிசுத்தராகவும், குற்றமற்றவர்களாகவும்,
குற்றமற்றவர்களாகவும்,
கண்டிக்கப்படாதவர்களாகவும்,
கண்டிக்கப்படாதவர்களாகவும்
தமக்கு முன் நிறுத்தும்படியாக,
தமக்கு முன் நிறுத்தும்படியாக
அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே,
அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே
இப்பொழுது ஒப்புரவாக்கினார்,
இப்பொழுது ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கினார். அப்ப நம்ம வாழ்க்கை தலைகீழாய் மாறினது எப்பொழுது? முன் பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒப்புரவான பொழுதுதான் அது நமக்கு சம்பவிக்கும். அப்ப உலகத்திலே பிறந்தது முதல் நம்முடைய கிரியைகள் எல்லாம் துர்க்கிரியைகளா இருந்தது. அந்த துர்க்கிரியைகளினாலே நாம் மனதிலே கர்த்தருக்கு சத்துருக்களாயிருந்தோம், கர்த்தருக்கு விரோதிகளாய் நாம் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே பிதா தன்னோடு கூட ஒப்புரவாக்கிக் கொண்டார். அப்ப ஒப்புரவாகும் பொழுதுதான் வாழ்க்கை மாறினது. அப்ப இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு மனுஷனுடைய ஜீவிதம் மாற வேண்டும் என்றால் அவர்கள் தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். அதை தவிர வேற வழியே கிடையாது. தன்னை உண்டாக்கின தேவனோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்றைக்கு ஒப்புரவாகிறதோ அன்றைக்கு தான் வாழ்க்கை மாறுமே தவிர வேறு எந்த காரியத்திலேயும் வாழ்க்கை மாறாது. அப்போ ஊழியம் செய்யப்படுது என்னைக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும், எதை செஞ்சாலும் ரிசல்ட் கொடுக்கணும், ரிசல்ட் இல்லாம நானும் செய்யறேன் இருக்க கூடாது. அப்ப நீங்க எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு மனிதரை சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த நபர் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறார். கர்த்தரை அறியாதவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அப்ப அந்த நபரை கொண்டு போய் தேவனோடு சமாதானப்படுத்தி விட வேண்டும். ஆமென். சமாதானப்படுத்தணும், ஒப்புரவாக்கணும். ஒரு கர்த்தரை அறியாத மனுஷன் அவர்களை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உன் வாழ்க்கையிலே அவர் பாவங்களை மன்னிக்கிறதற்காகத்தான் வந்தார், உன்னை நேசிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், ஒரு குடிகாரனை பார்த்தா உன் குடியிலிருந்து உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார், விடுதலையாக்குவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தால் சமாதானத்தை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார், நிம்மதி இல்லாமல் தற்கொலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் நற்செய்தி. அதை சொல்லி அந்த நபரை கொண்டு போய் கர்த்தரோடு ஒப்புரவாக்கணும், அதுதான் ஊழியம். சும்மா நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எந்த ஒரு நபர் உங்க கையில கிடைச்சால் அந்த நபரை நேர கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னால நிக்க வைங்க, கர்த்தருக்கு முன்னால் நிக்க வைங்க, அவருக்கு முன்னால நிக்க வைத்து இயேசுவை இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் ஒப்புரவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் பிதாவோடு ஒப்புரவாக வேண்டும். அதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க செய்யும் பொழுது நீங்க எந்த ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு நபருக்கு நீங்கள் கர்த்தரை பத்தி சொன்னால் சபையை பத்தி சொல்லாதீங்க, உங்களை பத்தி சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தரை பத்தி சொல்லுங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் இயேசுவை பத்தி சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சார் அதை சொல்லுங்க, இயேசு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாத்துவார் அதை சொல்லுங்க, இயேசு அவங்களுக்கு என்ன செய்தார், இயேசுவை மட்டும் உயர்த்துங்கள், இயேசு இயேசு அவர் ஒருவரை மட்டும் உயர்த்துங்கள், ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை உயர்த்தி விடுவார். ஆமென். அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை மகிமைப்படுத்துவார், அவனை கனம் பண்ணுவார் என்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில் இயேசுவை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி உயர்த்தினால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கனம் உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அதாவது என்னை கனப்படுத்தி ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார், அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கனப்படுத்தப்பட வேண்டும், அவரோடு கூட நாம் ஜனங்களை கொண்டு போய் ஒப்புரவாக்க வேண்டும். இரண்டாவது ஊழியத்தின் பகுதி, ஊழியத்தின் அடுத்த காரியம், எபிரேயர் கடிதம் நிருபம் 8:6 வாசிக்கலாம். இரண்டாவது ஊழியம் என்றால் என்ன, எபிரேயர் 8:6.
இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில்,
விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில்
ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ,
எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ
அப்படியே
அப்படியே
முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்,
முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன ஊழியம் என்றால் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யணும், மனுஷனை கொண்டு போய் தேவனோடு ஒப்புரவாக்கணும். ரெண்டாவது ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். இந்த ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று அவர்களை பிரித்தெடுத்த பொழுது கர்த்தர் அவர்களுக்குள்ளிருந்து லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோன் என்கிற மனுஷனை கர்த்தர் முதலாவது ஆசாரியனாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அதான் ஆசாரிய ஊழியம். அப்ப ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜனங்களை கர்த்தரோடு ஒப்புரவாக்கணும், ரெண்டாவது நீங்கள் ஒரு ஆசாரியராய் செயல்பட வேண்டும். இந்த ஆசாரியராய் இருக்கிறதுனா என்ன, அதை இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். ஆரோனுடைய வாழ்க்கையிலிருந்து அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஆசாரியர் என்றால் எப்படி இருக்க வேண்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:16 44:44 வாசிக்கலாம். எண்ணாகமும் 16:44 44 முதல்
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு
அதன்
மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர
அந்த வாதையினால் செத்து போனவர்கள்
14,700 பேர்
வாதை நிறுத்தப்பட்டது
அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்திற்கு திரும்பி வந்தான்.
இது ஒரு பயங்கரமான சம்பவம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையின் கீழ் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்தை தனக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த லேவி கோத்திரத்தில் ஆரோனையும் அவன் சந்ததியையும் ஆசாரிய ஊழியத்திற்கென்று கர்த்தர் பிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இந்த லேவி கோத்திரத்திற்குள் இருந்த ஆரோன் மாத்திரமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். ஆனால் இந்த லேவி கோத்திரத்திலிருந்த கோலாகு தாத்தான், இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது லேவிக்கு பிறந்த கோராகின் குமாரராகிய இத்தியேசரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாசரின் குமாரன் தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. அப்ப இந்த லேவி கோத்திரத்தில் பிறந்ததான இந்த கோராகு, இந்த கோராகுக்கு என்னைக்குமே பொறாமை, நானும் லேவி கோத்திரத்தை தான் சேர்ந்திருக்கிறேன், இந்த ஆரோன் கூட லேவி கோத்திரத்தை தான் சேர்ந்தவன், இப்படி இருக்க நானும் இவனும் ஒரே கோத்திரம், இவன் மட்டும்தான் கர்த்தருக்கு ஆசாரியனா இருக்க முடியுமா, நான் இருக்கக்கூடாத என்று சொல்லி போட்டி போடுகிறான். அந்த தலைமை பதவிக்கு, அந்த ஆசாரியன் அந்த அந்தஸ்துக்கு இவன் போட்டி போடுறான். காரணம் என்ன, இவனும் லேவி கோத்திரத்தெல்லாம் பிறந்தவனா இருக்கிறபடினால் இவனுக்கு இந்த போட்டி மனப்பான்மை வந்துருச்சு, நீயானான் போட்டிக்கு நிக்கிறான். இப்படி இவன் மட்டும் நிக்கல, இவனோடு கூட ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த இன்னும் சிலரை அவன் தன்னோடு கூட சேர்த்துக் கொண்டான். அவனோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு 250 பேரும் சேர்ந்து கொண்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்தையே இந்த கோராகு அவன் கூட்டிக் கொண்டான். ஒரு கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறாரா, எங்களோடு இல்லையா, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி எழும்பி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வாதையை அந்த ஜனங்களுக்கு நடுவில் அனுப்புகிறார். இப்ப மோசேக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படி கூட்டம் கூடி எதிர்த்து நிற்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம், நாங்களும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான், நானும் கர்த்தருக்கு தூப கலசத்தை கொண்டு வந்து ஆராதனை செய்வோன்றான். அப்போ மோசே சொல்றான், என்னை வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால வந்து என்னை சந்திங்க என்றான். அப்போ இந்த கோலாக ரொம்ப திமிரா சொல்றான், நாங்கள் வருகிறதில்லை, நீ கூப்பிட்ட நாங்க வரணுமா, நாங்க வர முடியாது என்கிறான். மோசேக்கு கடும் கோபம் வந்தது. மோசே சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அவனுடைய பலியை நீர் ஏற்றுக்கொள்ளாதிரும் என்று கர்த்தரை நோக்கி ஒரு ஜபம் பண்றான். ஜபம் பண்ணிவிட்டு மோசே சொல்றான், யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வாங்க நீங்கள் 250 பேர் இருக்கிறாங்க, 250 பேரும் ஆளுக்கு ஒரு தூபகலசத்தை எடுத்துட்டு வாங்க, உங்கள் தூபகலசத்தில் அக்னியை போட்டுக்கொண்டு எடுத்துட்டு வாங்க, தேவ சமூகத்தை கர்த்தருக்கு முன்னால் நீங்களும் வந்து நில்லுங்க, ஆரோனும் அதே போல தூபகலசத்தில் அக்னியை போட்டுக்கொண்டு நிப்பா, யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை அங்க வந்து செக் பண்ணிடலாம், வாங்க என்றான். அடுத்த நாள் அதே போல அந்த 250 பேரும் தூபக்கலசத்தை எடுத்துக்கொண்டு 280 பேரும் அக்னியை கொளுத்திக் கொண்டு வந்து நிற்கிறாங்க. தைரியமா துணிகரமாய் வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் போகிறீர்கள். இதெல்லாம் அதிகாரம் ஃபுல்லா இருக்குது, அப்புறம் படிச்சுக்குங்க. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் போகிறீர்கள் என்பதையும் நான் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்பதையும் இப்பொழுது கர்த்தர் நிரூபிப்பார். அதற்கு ஆதாரமாக நீங்கள் இயற்கையாய் சாதாரணமாய் மறிக்க மாட்டீங்க. நான் சொல்வது உண்மையானால் பூமி தன் வாயை பிளந்து உங்கள் எல்லாரையும் விழுங்கி போடுன்றான். சொன்ன உடனே அப்படி பூமி திறகுது. திறந்து அந்த 250 பேரும் அப்படி உள்ளெடுத்துக்கப்படுகிறது. அத்தனை பேரும் செத்து போகிறார்கள். அப்ப தொடர்ந்து மோசே சொல்லுகிறான், நீங்கள் அந்த ஜனங்களை விட்டு பிரிந்து போங்கள். கர்த்தருடைய வாதை வருது. சொன்னபடனே கர்த்தருடைய வாதை வந்து ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அப்படி மடிந்து போகும் பொழுதுதான் மோசே ஆரோனை கூப்பிடலாம். மோசே தான் இவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். ஆனா இந்த இடத்தில் மோசே எல்லாத்தையும் செய்யல, வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணானே தவிர செய்ய வேண்டிய சில விஷயத்தை ஆசாரியர் செய்ய வேண்டிய ஆசாரியம் தான் செய்யணும். மோசே தூபகலசத்தை தொடல இந்த இடத்துல. ஏன்னா அவன் என்னதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருந்தாலும் தூபகலசத்தை எடுத்து பாவ நிவர்த்தி செய்கிற வேலையை இந்த ஆரோன் மட்டும்தான் செய்யணும். அதை செய்யறதுக்கு மோசே கூட துணியல. அப்ப அது அவனுக்கு என்ன நியமிக்கப்பட்ட அவன் தான் செய்யணும். அப்ப மோசே என்ன செய்யணும், ஆரோனை கூப்பிடறான். இது உன்னுடைய வேலை, வா. கர்த்தருடைய வாதை சபையிலே இறங்கி விட்டது. தூபகலசத்தை எடுத்து அதில் அக்னியை போடு, போய் நீ ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யலாம். உடனே ஆரோன் ஜனங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யும்படி அக்னியை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அவன் போகிறதற்குள் வாதை வந்துவிட்டது. 14,200 பேர் அந்த வாதையில் ஒரு செகண்ட்ல செத்து போறாங்க. 14,200 பேர். ஆரோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றான். அல்லேலூயா, ரொம்ப அழகான வார்த்தை. அவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றான். இவன் எங்க நடுவில் போய் நின்றான், நடுவில் வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆரோன் ஜனங்களுக்குள் வந்து நின்றான். வந்து நின்று தூப பலசத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த ஜனங்களின் பாவத்தை இவர்களுக்கு மன்னித்தருளும், தயவாய் மன்னியும் என்று தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான் இந்த ஆசாரியன். மன்றாடும் பொழுது கர்த்தருடைய வாதை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாதை வரும் பொழுது எல்லாம் அப்படி செத்து செத்து விடுகிறாங்க. அந்த வாதை வந்து கொண்டிருக்கிறது. லாஸ்டா ஆரோன் வரைக்கும் வந்து அப்படி நின்று போச்சு. அந்த வாதையில் அப்படியே லைனா அடிச்சு செத்துட்டே வராங்க. ஆரோன் நிக்கிறான். ஆரோன் கிட்ட வந்தோன்னு அந்த வாதை அப்படி நின்று போச்சு. தூபகலசத்தை பிடித்து கொண்டு நிக்கிறான். அந்த வாதை அவனோடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக ஆரோன் நின்று கொண்டிருந்தான். அப்ப ஒரு பக்கத்திலே செத்து போயிட்டாங்க. வாதையில வந்து எல்லாம் ஒரு பக்கம் சைட் ஃபுல் அவுட். இங்க வந்தனே இவன் கிட்ட வந்து நின்று போச்சு. இந்த பக்கம் ஃபுல்லா எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஃபுல்லா செத்து போயிட்டாங்க. குறுக்கி நடுவிலே ஆரோன் நின்று அத்தனை ஜனங்களையும் பாதுகாத்தான். இதுதான் ஆசாரியன். ஆசாரியன் என்றால் யார்? அவர்கள் பரிந்து பேசி ஜெபித்து தேவனுடைய வாதை நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் வராதபடி தடுக்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். ஜனங்களை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று சொல்லி ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை கொடுத்தார். இரண்டாவது, பாவத்தில் வாழ்கின்ற ஜனங்கள் தங்கள் பாவத்திலே மடிந்து போகாதபடி அவர்களுக்காய் பரிந்து பேசி நியாய தீர்ப்பை தடுக்கக்கூடிய மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கனப்படுத்தணுமா? சும்மா ஊழியம் அல்ல, ஊழியம் சும்மா அல்ல, ரிசல்ட் ஓரியன்டா செய்யணும். சாதாரணமா கிடையாது, பிரயோஜனமா இருக்கணும். ஒரு நபருக்கு இயேசுவை சொல்றீங்களா, பிரயோஜனமா இருக்கணும். அந்த நபரை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போய் விடணும். அந்த நபருடைய வாழ்க்கை மாறுற வரைக்கும் விடக்கூடாது. அப்ப அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான் பழையவைகள் ஒழிந்து போக புதியவைகள் உண்டாகுது. அப்போ ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் கொண்டு போய் ஒப்புரவாக்கினால்தான் அது சாத்தியம். ஆகினாலே நீங்கள் அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறத்தக்கதாய் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்தால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். அடுத்த கட்டத்தில் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசி பாவத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை அடைந்து விடாதபடி பரிந்து பேசி ஜெபித்தால் அந்த ஜபத்தை நிமித்தம் ஜனங்கள் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்படி ஊழியம் செய்து ஆத்மாக்களை நீங்கள் ஜபத்திலே பாதுகாப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அதுதான் கர்த்தர் கனப்படுத்துற ஊழியம். சாதாரணமா நானும் ஊழியம் செய்யறேன் இல்லை 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 இல்லை, பிரயோஜனமா இருக்கணும், ரிசல்ட் ஓரியண்டடா இருக்கணும், அது போக்கஸ் பண்ணிருக்கணும், இயேசுவை போக்கஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அந்த ஊழியத்தில் அர்த்தமே கிடையாது. இயேசுவை போக்கஸ் பண்ணாம செய்யற ஊழியம் பிரயோஜனம் இல்லாதது. அதனால கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் கணம் இல்லை, நமக்கும் கணம் கிடையாது. அதனால சொல்றேன், இயேசுவை போக்கஸ் பண்ற ஃபர்ஸ்ட் காரியம் ஒப்புரவாக்க வேண்டும் ஜனங்களை, ரெண்டாவது அவர்களுக்காய் பரிந்து பேசும், மூன்றாவது காரியம் ஊழியம் என்றால் என்ன. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:3 வாசிக்கலாம்.
பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியும் யோவன்னாலும்
தங்கள் ஆஸ்திகளால்
அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள்.
மூன்றாவது ஊழியம் என்றால் என்ன? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். அப்ப ஊழியம் என்றால் ஃபர்ஸ்ட் தேவனோடு மனிதனை கொண்டு போய் ஒப்புரவாக்குதல், ரெண்டாவது ஊழியம் என்றால் ஜனங்களுக்காய் பரிந்து பேசி நியாய தீர்ப்பிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுதல், மூன்றாவது இந்த இடத்தில் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகளும் அந்த இடத்தில் இருந்தார்கள். கர்த்தருக்கென்று கொடுப்பது ஊழியம். இப்ப இந்த இடத்துல சில ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள். என்ன ஊழியம் செய்தார்கள்? பிரசங்கம் பண்ணல, பிசாசு துரத்தல, வியாதி சுகமாக்கல, ஆனால் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு கொடுப்பது கூட ஒரு ஊழியம். இன்னும் சொல்ல போனா அது ஒரு வரம். தேவன் வரம் என்றால் பிசாசு துரத்துறதோ வியாதி சுகமாக்குறதோ அது மட்டுமல்ல, இதுவும் ஒரு வரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:6-8 வாசியுங்கள், அப்ப உங்களுக்கு புரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:6-8
தமக்கு அருளப்பட்ட
கிருபையின்படியே
நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற
வரத்தையுடையவன்
விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்லக்கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்
புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன்
வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன்
முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன்
இரக்கம் செய்கிறவன்
உற்சாகத்துடனே செய்ய கடவன்
போதும். பகிர்ந்து கொடுக்கிறவன், கர்த்தருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், இரக்கம் செய்கிறவன், ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிறவன், உற்சாகத்துடனே செய்ய கடவுள். இப்ப இரக்கம் செய்கிறது கூட ஒரு வரம், ஏழைகளுக்கு உதவுறது கூட ஒரு வரம், கர்த்தருக்கு கொடுக்கிறது கூட ஒரு வரம், இதெல்லாம் வரம். அப்ப தேவனாகி கர்த்தர் இது ஒரு வரமாகவே தந்திருக்கிறார். அப்ப இது ஒரு ஊழியத்திற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு வரம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் இதன் மூலமாகவும் மகிமைப்படுகிறார். அப்ப இதுவும் ஒரு ஊழியத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இது நமக்கு இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி தேவனாகிய கர்த்தர் இதன் மூலமாய் நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3:9-10 வாசியுங்கள். நீதிமொழிகள் 3:9-10
உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு.
நல்லா பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணுதல், அப்போ கர்த்தரை துதிப்பதையும் மகிமைப்படுத்துகிறதை நாம் கனம் பண்றோம். அதே போல கர்த்தருக்கு கொடுப்பதையும் கூட கனம் பண்ணு என்று சொல்லி அதுவும் கனப்படுத்துகிறதாக வேதம் சொல்லுகிறது. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியம் என்னது? பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய சேமிப்பு இல்லையா? சேமிப்பு, சேமிப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அன்னைக்கு களஞ்சியன்றது தானியத்தை சேமிச்சாங்க, சேமிக்கிறார். அப்ப சேமிப்பு என்றால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் சேமிக்கிறீர்கள், உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் நலனுக்கு சேமிக்கிறீர்கள். அப்ப எப்பொழுது அது நிறைவாக இருக்கும் என்றால் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் ஆலைகளில் எண்ணெய் புரண்டோடும், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவேங்கிறார். அப்போ ஊழியம் என்றால் ஒன்று, மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குதல். ஊழியம் என்றால் ரெண்டு, பாவத்தில் இருக்கிற மனுஷன் பாவத்திற்கேற்ற தண்டனை அனுபவிக்காதபடி அவரை பரிந்து பேசி, அவனுக்காய் பரிந்து பேசி அந்த மனிதரை காப்பாற்றுதல். மூன்றாவது ஊழியம் என்றால் ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தல், கர்த்தருக்கு கொடுத்தல். அப்ப இப்படி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது சொல்லுகிறேன், கர்த்தர் கனமடைகிறார். இப்படி கர்த்தர் கனமனப்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா இருக்க வேண்டும். ஆமேன். இதுதான் வேதம் ஃபோக்கஸ் பண்ற ஊழியம். நம்ம எப்பவே சொல்றேன், கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். என்னமோ நம்மளும் செய்யணும்னு எப்படி நம்ம இருக்கக்கூடாது? சரியா இருக்கணும் வசனத்தின்படி. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 20:28 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தது ஊழியம் கொள்ளும்படிக்காக அல்ல, மனிதனாய் வாழ்ந்த காலம் அவர் ஊழியம் செய்யும்படிக்கு. அதே போல நாமும் மனிதனாய் வாழ்கிற இந்த காலம் ஊழியம் கொள்ளும்படிக்கு அல்ல, ஊழியம் செய்யும்படிக்கு. ஆமென். அப்ப ஜனங்களை கொண்டு போய் கிறிஸ்துவிடத்தில் ஒப்புரவாக்குங்கள், ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இப்படி நம்ம செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியங்களிலே அவர் நம்மை கனம் பண்ணி மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, கடைசியில் சொல்ற பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கு விசேஷ கனம் உண்டாகும். ஆமேன். ஒரே ஒரு வசனத்தை கடைசியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:18 மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:18
அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும்
துன்மார்க்கனுக்கும்
தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை
திரும்பவும் காண்பீர்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கம்பாரிசன் பாருங்க. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதே வித்தியாசம்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனை கிட்டத்தட்ட துன்மார்க்கன் லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் வேதம் நிக்க வைக்குது. பாத்தீங்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனை துன்மார்க்கனுடைய லிஸ்ட்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறது. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், அப்படிப்பட்ட காரியத்திலே வித்தியாசத்தை திரும்பவும் நான் காண்பிப்பேங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பேன்றார். ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துவேன், ஊழியம் செய்யாதவர்கள் கனமடையாமல் இருப்பார்கள். நான் அவர்களை கனம் பண்ணி அது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை நான் காட்டி கொடுப்பேங்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள் கண்டிப்பா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எல்லாரும் எழுதலுக்கலாம்.